நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் ரூபன்.
வணக்கம் பிரபா.
இந்த COVID-19 தொற்று, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்களேன்.
COVID-19 தொற்று என்று சந்தேகிக்கப்படுவதற்கு காய்ச்சல், இருமல் அல்லது சோத்ரோட் அப்படியான சிம்டங்கள் இருக்கும் அநேகமானவர்களுக்கு. அப்படியான சிம்டம் உள்ளவர்கள் வந்து அவர்கள் இந்த கோவிட்கான டெஸ்டை செய்ய வேண்டும். அவர்கள் எல்லாருக்கும் செய்வதில்லை. அதாவது எபிடோமியோலஜிக்கல் கிரிட்டீரியா என்று சொல்லி வெளிநாடுகளிலிருந்து 14 நாட்களுக்கு முதல் வந்தவர்கள் அல்லது கோவிட் பேஷண்டோட தொடர்புடையவர்கள், க்ளோஸ் கண்டாக்டாக இருந்தவர்கள் அல்லது இந்த க்ரூஸ் ஷிப்ல இருந்து வந்தவர்கள், ஹாஸ்டல் அல்லது குரூப் ஹோம்ல இருப்பவர்கள், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், இப்படியானவர்களுக்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் வந்து இந்த ஸ்கிரீனிங் டெஸ்டை செய்கிறார்கள்.
இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் செய்வதற்கு நீங்கள் கூறியிருந்தீர்கள் யார் யார் எல்லாம் செய்யலாம் என்று. அதை விட மற்றவர்களுக்கு அப்படியான தொற்று ஏற்பட்டு அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் செய்ய முடியாதா?
இப்போ நியூ சவுத் வேல்ஸ் கவர்மெண்ட் ஒரு கைட்லைன் போட்டிருக்கிறது, அதன்படி அவர்கள் அந்த கைட்லைனில் உள்ளவர்களுக்கு தான் இப்பொழுது அந்த சோதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு நேரத்தில் இப்பொழுது கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் வந்து அதிகமாகி கொண்டு வரும் பொழுது அவர்கள் வந்து இதை தளர்த்தி அநேகமாக இப்படியான சிம்டம்ஸ் உள்ளவர்களுக்கும் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். ஏனென்றால் இதுகள் வந்து நாளுக்கு நாள் அந்த எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது.
இப்பொழுது ஒருவர் வந்து அந்த COVID-19 சோதனையை செய்தார் என்றால் அவருக்குரிய அந்த ரிசல்ட்ஸ், COVID-19 இருக்கின்றதா இல்லையா என்ற ரிசல்ட்ஸ் எப்போது தெரிய வரும் அல்லது எவ்வளவு காலத்தில் அவர்களுக்கு அறிவிப்பார்கள்?
அநேக வளமையாக ஹாஸ்பிட்டல் இந்த கிளினிக்கல் நடக்கிற இடங்களில் வந்து 24 மணித்தியாலம் எடுக்கின்றது, அதாவது ஒரு நாள். சில வேளைகளில் சில பிரைவேட் கிளினிக்கல்ல அது வந்து 2-3 நாட்கள் வரை எடுக்கின்றது. இப்பொழுது அநேகமாக ஏன்னா அதிகமான எண்ணிக்கையானவர்கள் இப்பொழுது பரிசோதிக்கப்படுகின்றார்கள். சில இடங்களில் மட்டும் இருப்பதால் குறைந்தது 24 மணித்தியாலம் தேவைப்படும் இந்த பெறுவதற்கு.
இப்போ ஒருவர் வந்து ஒரு COVID-19 சோதனையை செய்துவிட்டு அவருக்கு முதலில் நெகட்டிவ் என்று வருகின்றது, ஆனால் 2-3 நாட்களின் பின்னர் அவருக்கு மீண்டும் அந்த சோதனையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்?
அப்படியானவர்கள் இப்போ அந்த COVID-19 அந்த டெஸ்ட் வந்து ஒரு PCR டெஸ்ட், அந்த டெஸ்ட் வந்து சென்சிட்டிவிட்டி 75%, அதாவது 25% வந்து அந்த வருத்தம் இருந்தாலும் அந்த டெஸ்ட் வந்து நெகட்டிவாக வரலாம். அப்படியானவர்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு வந்து திரும்பவும் அந்த டெஸ்டை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் அவர்கள் அநேகமாக இப்போ இந்த வருத்தத்து COVID-19 வருத்தமுடையவர்கள் சாதாரணமாக இருமல், காய்ச்சல், சோத்ரோட் அப்படியான சிம்டமோடு இருப்பவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் தொடர்ந்து சிம்டம் இருந்து முதல் டெஸ்ட் கோவிட் நெகட்டிவாக இருந்தாலும் அவர்களுக்குரிய அறிவுரை வந்து அவர்கள் வந்து அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். பட் அவர்களுக்கு மூச்செடுக்கின்ற கஷ்டம் அல்லது அப்படியான அன்வெல், அவர்கள் வந்து ஒரு மூச்சு திணறல் அப்படியான இதுகளுக்கு போகணும், அவர்கள் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போவேன். பட் அவர்கள் ஒன்கோயிங் சிம்டம் இருந்தால் அது வந்து ஹைலி சஸ்பிஷனாக இருக்கலாம்.
கோவிட் டெஸ்ட் எடுத்து அவர்கள் பாசிட்டிவ் ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று, ஆனால் எப்பொழுது அவர்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும்?
COVID-19 பொறுத்தவரை 80% வந்து அவர்களுக்கு பெரிய சிம்டம்ஸ் வந்து பெறுவதில்லை, அவர்கள் வந்து வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்படலாம். ஒரு 20% தான் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டி வரும். ஒரு 5% இன்டென்சிவ் கேர், அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் வென்டிலேட்டர் அதுகளில் போட வேண்டிய நிலைமை வரும். அப்போ அவர்கள் எப்பொழுது ஹாஸ்பிட்டலை நாட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மூச்செடுக்கிற கஷ்டம், அவர்கள் வந்து ஒரு சரியான டயர்டு, அவர்கள் வந்து ஏழாமல் இருக்கிறன்னு புகைக்க அவர்கள் வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை நாட வேண்டும். அவர்கள் ஆம்புலன்ஸை கால் பண்ணலாம், அல்லது நேராகவே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம்.
வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படாமல் வீட்டிலேயே அந்த கோவிட் 19 வருத்தத்துடன் இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், அதாவது தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை அவர்கள் வைத்திய ஆலோசனை பெற வேண்டும் என்பதை பற்றி சொல்லுங்களேன்.
அப்படியானவர்கள் வந்து அவர்கள் வீட்டிலே 2 கிலோமீட்டர்களுக்கு தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய சிம்டம்ஸ் அட்லீஸ்ட் 10 நாளைக்கு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு, அல்லது அவர்களுக்கு காய்ச்சலோ ஒரு அறிகுறிகளும் இல்லாமல், 48 மணித்தியாலங்களுக்கு அப்படி ஒரு குணங்குறிகள் இல்லாமல் இருக்கும் வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். சில வேளை சொல்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு திருப்பி ஒரு டெஸ்ட் செய்து பார்த்து அது நெகட்டிவா இருந்தால் அவர்கள் அதுக்கு பிறகு வந்து தனிமைப்படுத்தப்படல் தேவையில்லை. ஆனால் அநேகமாக 10 நாட்களுக்கு கட்டாயம், இந்த நோய் அறிகுறி தொடங்கியதிலிருந்து 10 நாட்கள் வரை தனிமைப்படுத்தப்பட வேண்டும், அல்லது காய்ச்சல் அல்லது மற்ற ஏதாவது அறிகுறிகள் இல்லாமல் ஒரு 2-3 நாட்களுக்காவது அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும்.
அவர்கள் அப்பொழுது அந்த தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் போது என்ன நடைமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும்?
அப்ப அவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்து இப்ப இது வந்து ட்ராப்லெட் கண்டாக்ட், அதுகளால தான் கூட பரவு. அவர்கள் வந்து இருமும் போது தும்மும் போது வாயை மூடி அல்லது முழங்கைக்குள் தும்முவதால் அவர்களுக்குரிய அந்த அந்த ஜேம்ஸை பரப்பாமல் இருக்க தனியொரு அறைக்குள்ளேயே அவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் வந்து கோவிட் 19 அந்த வைரஸ் வந்து சர்ஃபஸ்லையும் இருக்கலாம். ஸோ அவர்கள் தொடுகிற இடங்களை வந்து மற்றவர்கள் தொடாமல் இருக்க, அல்லது அவர் இந்த ஏரியா அவர் இருக்கிற இடங்களை வந்து ஆன்டிசெப்டிக் கொண்டு கிளீன் பண்ணி துப்புரவாக வைத்திருக்க வேண்டும். ஸோ மற்றவர்கள் இது வந்து காட்டில் ஒரு 2-3 மணித்தியாலங்கள் இருக்கலாம், சர்ஃபஸில் வந்து கூட ஒரு சில வேலை சொல்றார்கள் சில நேரம் 24 மணித்தியாலங்களுக்கு கூட இருக்கலாம் என்று சொல்லி. அப்போ அப்படியான அவர் ஒரு நோய்வாய்ப்பட்டவர் வந்து ஒரு தனி அறைக்குள்ள தனிமைப்படுத்தப்பட்டு அவர் மற்றவர்கள் வந்து அவருடன் நெருங்கி பழகுவதோ அவர்களுடன் கூட இருப்பதையோ தவிர்க்க வேண்டும்.
வீட்டில் இப்படி தனிமைப்படுத்தப்பட்டவர்களை வைத்தியர்களோ அல்லது இது தொடர்பாக அவர்களை கவனிப்பவர்களோ தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்வார்களா, அல்லது எப்படி அவர்கள்?
அவர்கள் வந்து இதுக்கென்று அவர்கள் வந்து ஹிட்டன் ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது. அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட் ஹோம் என்ற ஒரு ஒரு முந்தைய இருந்த ஒரு செட்டப்பை இப்பொழுது அவர்கள் வந்து உபயோகிக்கிறார்கள். இப்படியானவர்கள் வீட்டிலே பராமரிக்கக்கூடியவர்களை தொலைபேசி மூலம் அடிக்கடி விசாரித்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்குரிய குணங்குறிகள் ஏதாவது வயசா இருக்கிறதா, அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டுமா என்றதை அவர்கள் வந்து அறிந்து கொள்கிறார்கள். அப்ப அதற்கான அந்த ஒரு ஒரு செட்டப் ஹாஸ்பிட்டல் அட் ஹோம் என்ற ஒரு செட்டப்பை வந்து பாவிக்கிறார்கள். அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்கிறார்கள். சில வேளைகளில் அவர்கள் அந்த கொமிட்டி நர்ஸ் அல்லது டாக்டர்ஸ் போய் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பொறிமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
கோவிட் 19 கிளினிக்ஸ் என்று இப்பொழுது பல இடங்களிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் செயற்பாடுகள் பற்றி கூறுங்களேன். அதற்கும் வைத்தியசாலைக்கும் என்ன வித்தியாசம்?
நான் முன்பு குறிப்பிட்டது போல இப்ப இந்த குணங்குறிகளை உடையவர்கள் இப்படியான இந்த எபிடெமியாலஜிக்கல் கிரைட்டீரியாவுக்கு அடங்குறவர்கள், அதாவது வெளிநாடுகளில் வந்தவர்கள் அல்லது கோவிட் நோயுடன் நோயாளியுடன் தொடர்புடையவர்கள், குரூஷிப்பில் வந்தவர்கள் அல்லது ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அல்லது அந்த குரூப் ஹோம் ஹாஸ்டல் அதனுடைய இருக்கக்கூடியவர்கள், இப்படியான குணங்குறி உள்ளவர்கள் வந்து போய் நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வராமல், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வராமல் அவர்கள் நேரடியாகவே இந்த கிளினிக்கை நாடலாம். இந்த கிளினிக்கில் அவர்கள் வந்து சில கேள்விகளை கேட்ட பின்பு அவர்களுக்குரிய டெஸ்டை செய்வார். அந்த டெஸ்டை செய்துவிட்டு அவர்களை பிறகு கண்டாக்ட் பண்ணுவார்கள் டெலிஃபோன் மூலம், உங்களுக்கு டெஸ்ட் பாசிட்டிவா நெகட்டிவா என்பதை அறிவிப்பார்கள். அப்ப இவர்கள் வந்து ஏனென்ற பெருமளவான எண்ணிக்கையானவர்கள் இருப்பதால் இவர்கள் அந்த கிளினிக்கை நாடலாம். அநேகமான இடங்களில் பல்வேறு கிளினிக்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஹாஸ்பிட்டலோட அண்டியதாக இந்த கிளினிக்குகள் இருக்கிறது. கிளினிக்குகள் 9 மணியிலிருந்து 11 மணி வரை திறந்திருக்கிறது இரவு. அப்ப அவர்கள் இஸ் வாக் இன் கிளினிக். அப்போ அங்கே போய் டெஸ்ட் பண்ணி அவர்கள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும், அவர்களுக்குரிய ரிசல்ட் வந்து அறிவிக்கப்படும். அவர்கள் அந்த கிளினிக்கிலே சஸ்பெக்ட் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமென்று அவர்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிஃபர் பண்ணுவார்கள். அல்லது இந்த சிம்டம்ஸோடு நீங்கள் அதாவது அநேகமாக மூச்செடுக்க கஷ்டம் அல்லது நாட் ஃபீலிங் வெல் என்று சொன்னால் அவர்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கே நேரடியாக ப்ரெசென்ட் பண்ணலாம். அந்த கிளினிக்கின் ஃபங்க்ஷன் வந்து பெரும்பாலானவர்கள் 80% ஒரு சாதாரண ஒரு ஃப்ளூ லைக் சிம்டம்ஸோடு இருப்பதால் அவர்கள் வந்து ஒரு டெஸ்டை செய்து ஒரு இந்த கம்யூனிட்டியில் பரவாமல் இருக்க தடுப்பதையும் ஏர்லி டிடெக்ஷனுக்காண்டியும் இந்த பெரிய ஒரு கிளினிக்கில் வைத்திருக்கிறார்.
இப்போ இந்த COVID-19 தொற்று வந்து ஆஸ்திரேலியா ரீதியாக இப்பொழுது அதிகரித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக நியூ சவுத் வேல்ஸில் அதிகரித்த எண்ணிக்கையில் COVID-19 தொற்றுள்ளவர்கள் இருக்கின்றார்கள். மக்களுக்கு ஒருவித பயம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸ் அவர்களால் ஒரு கட்டத்தில் இப்படியான நோயாளிகளை பராமரிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்று நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றீர்களா? அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு என்ன மாதிரியான தயார்படுத்தல்களை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள்?
இப்பொழுது அநேகமான எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து அவர்கள் ஒரு இந்த இதுக்கான ஒரு ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை இப்பொழுது ரெண்டு பக்கமாக பிரித்து, அதாவது காய்ச்சல், மூச்செடுக்க கஷ்டம், சோத்ரோட் இப்படியான சிம்டம் உள்ளவர்கள் வந்து அந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லே ஒரு ஹாட் சோன் அல்லது ரெட் சோன் என்று சொல்லப்படுகிற பக்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள். மற்ற சாதாரணமாக வயிற்று நோ அல்லது வேற வியாதிகளோட வருபவர்கள் இன்னொரு பக்கத்துக்கு அனுப்பப்படுகிறார். அது இந்த ஹாட் சோன் அல்லது இப்படியான கோவிட் சிம்டம்ஸோட வர்றவர்கள் அவர்களை வந்து வைத்தியர்கள் வந்து தாதிமேறவர்கள் எல்லாரும் ஒரு பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் அணிந்திருப்பார்கள். அதாவது மாஸ்க், கவுன், கோகுல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் பரவாமல் ப்ரிகாஷனை எடுக்கக்கூடிய வகையில் எல்லா ப்ரொடெக்ஷனையும் எடுத்து அவர்கள் அப்படியானவர்கள் தான் அங்கால அப்படியான சிம்டம் உள்ளவர்களை பார்க்க தொடங்குகிறார்கள். அப்ப அந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்ப அநேகமான ஆஸ்திரேலியன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். அப்படி இந்த நிலைமையில போக போக இந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு போக சில வேலைகள்ல முழு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுமே இப்படியான ஒரு பேஷண்டை பார்க்கக்கூடியவர்களாகவே உருவாக்கப்படும். மற்ற வருத்தங்களோட வருபவர்கள் நேரடியாக வோர்டுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ அனுப்பப்படுவார். இதுதான் இப்பொழுது லண்டன்ல ஒரு நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இது நாங்கள் ஒரு 2-3 கிழமைகள் பின்னால இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அப்ப இந்த எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டு வர முழு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுமே இப்படியானவர்களை பார்க்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்டாகத்தான் மாறும். அதே நேரத்திலே ஹாஸ்பிட்டல்லையும் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் பெட், சில வோர்ட் அவர்கள் வந்து வோர்ட் எண்ணிக்கைகளை அதிகரித்துள்ளார்கள். இப்பொழுது எலெக்டிவ் சர்ஜரி அவர்களை நிப்பாட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பெட்டுகள் நார்மலான வார்ட் பெட்டை இப்படியான கோவிட் பேஷண்ட்களை அட்மிட் பண்ணக்கூடியதாக மாற்றி அமைத்துள்ளார்கள். அதே நேரத்தில் ஓப்பன் பண்ணக்கூடிய பெட்டுகளையும் அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். இது ஒரு 5% ஒரு கிரிட்டிக்கல் நிலைக்கு போய் அவர்களுக்கு வென்டிலேட்டர் தேவைப்படுவார்கள், இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு போக வேண்டும். அங்கே இன்டென்சிவ் கேர் யூனிட்லே அவர்கள் வந்து இப்போ நியூ சவுத் வேல்ல வந்து கெப்பாசிட்டியை 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஆஸ்திரேலியா வைட் 2200 இன்டென்சிவ் கேர் பெட்ஸ் தான் இருக்கிறது. அதில் நியூ சவுத் வேல்ல 850 பெட்ஸ் இருக்கிறது. இப்போ ஆனால் அதன் அவர்கள் வந்து ஒரு 5% என்ற ஒரு கணக்கின் படி இப்படியானவர்கள் அந்த எண்ணிக்கை இன்ஃபெக்ட் பண்ணவர் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போக அந்த கெப்பாசிட்டி வந்து அதிகரிக்க வேண்டிய தேவை வரும். அதுக்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுக்காகத்தான் இந்த இன்ஃபெக்ஷனை பரவாமல் தடுக்கிறதுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் இந்த ஹெல்த் சிஸ்டத்தின் இந்த ஸ்ட்ரெயினை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்.
மிகவும் நன்றி டாக்டர் ரூபன்.
நன்றி பிரபா, நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.